உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் முனிவரா வள்ளியம்மை. நான் பேராசிரியர் மற்றும் தலைவர், நீர்ப்பாசனம் மற்றும் வடிகால் துறை, வேளாண் பழுவியல் கல்லூரி குமலூரில் பணியாற்றுகின்றேன். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு செயற்கை நீரூட்ட கட்டமைப்புகள். அதாவது, நீரின்றி அமையாது உலகு என்று பெருந்தகை ஐயன் வள்ளுவர் கூற்றுக்கிணங்க, ஒரு நாட்டின் முன்னேற்றம் என்று எடுத்துக்கொண்டால் அது அந்த நாட்டின் நீர்வளத்தை பொறுத்தே அமைகின்றது. நீர்வளமும் மழையளவை பொறுத்து தான் அமைகிறது. நாம் மழைநீரை குடிநீராகவும், சமைக்கவும், உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்யவும், தொழிற்சாலைகளை இயக்கவும் மிக மிக இன்றியமையாதது. நீர் தேங்கியுள்ள அல்லது தேக்கி வைக்கப்பட்டுள்ள இடங்களை நாம் ஏரி, குளம், குட்டை என்று அழைக்கின்றோம். ஓடும் நீரை நாம் ஆறு, அருவி, கால்வாய், ஓடை என்று பல பெயர்களில் அழைக்கின்றோம். இதில் மூன்றாவது வகை நீர் என்று எடுத்துக்கொண்டால் அதுதான் நிலத்தடி நீராகும். நம் நாட்டின் மலையளவு இடத்திற்கிடம் மாறுபடுகிறது. மேலும் பருவகாலத்தை பொறுத்தும் மலையளவு வேறுபடும். பொதுவாக கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா மற்றும் கர்நாடக மாநிலங்கள் வடகிழக்கு பருவ காற்றால் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் மழை பெறுகின்றன. ஆனால் வட இந்திய மாகாணங்கள் எடுத்துக்கொண்டால் அவை பெரும்பாலும் தென்மேற்கு பருவ காற்றால் ஜூன், ஜூலை மாதங்களில் மழை பெறுகின்றன. நம் தமிழ்நாட்டில் நமக்கு வடகிழக்கு பருவ காற்றாலும் மழை கிடைக்கின்றது, தென்மேற்கு பருவ காற்றாலும் மழை கிடைக்கின்றது. வரும் 2025 எடுத்துக்கொண்டால் விவசாயத்தின் நீர் தேவை 2 மடங்கும், தொழிற்சாலை மற்றும் வீட்டு உபயோகத்தின் நீர் தேவை 7 மடங்கும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே வேளாண்மைக்கும் இதர துறைகளுக்கும் இடையே கிடைக்கக்கூடிய நீரை பங்கிட்டுக் கொள்வதில் பெரும் போட்டி ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் நமது இந்த மூன்றாவது வகை நீரான நிலத்தடி நீர் என்று எடுத்துக்கொண்டால் நமது தமிழ்நாட்டை பொறுத்தவரை 79% கடினப்பாறை வகையை சேர்ந்தது நம்மளது நிலவகை. இதில் இயற்கையாக மழை ஏற்படும் போது இயற்கை நீரூட்டம் 7-9% தான் ஏற்படும். அதாவது மழையளவு ஒரு 100 மில்லிமீட்டர் என்று எடுத்துக்கொண்டால் அந்த 100 மில்லிமீட்டரில் 7-9% தான் இயற்கையாக நிலத்தடி நீரூட்டம் ஏற்படும். ஆனால் அந்த சதவிகித நீர் கொண்டு நம்மளது பற்றாக்குறையை சமாளிக்க முடியாது. எனவே நம்மை செயற்கை முறை நீரூட்டம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் உள்ளோம். செயற்கை முறை நீரூட்டம் என்றால் என்ன என்று பார்த்தால், நமது ஊற்று நீர்க்கண்டம், அதாவது அக்குஃபயர் என்று நம் ஆங்கிலத்தில் சொல்லுவோம், இந்த ஊற்று நீர்க்கண்டத்தில் உட்புகும் நீரின் அளவு செயற்கையாக நாம் அதிகரிக்கும் செயலை நாம் செயற்கை நீரூட்டம் என்று சொல்கிறோம். இதற்கு சரியான கட்டமைப்புகளாலும் தொழில்நுட்பங்களாலும் மழை நீரையும் மேற்பரப்பில், அதாவது ரன் ஆஃப் என்று சொல்லக்கூடிய மேற்பரப்பு வளைந்தொடி நீரையும் இயற்கையாக ஊடுருவச் செய்து நிலத்தடியில் சேமிக்கப்படுகின்றது. தற்போது வெளிக்குளரும் நீரின் அளவு சராசரி நீரூட்டத்தை காட்டிலும் அதிகமாக உள்ளது. எனவே ஊற்று, அதாவது என்னுடைய அர்த்தம் என்னவென்று பார்த்தால், 7-9% வரைதான் இயற்கையாக நீரூட்டம் ஏற்படுகின்றது இந்த கடினப்பாறை பகுதிகளில். ஆனால் நாம் 80-90% வரை அதிலிருந்து வெளிக்குளறுகிறோம், அதாவது பம்ப் பண்ணி தண்ணி எடுத்துடுறோம், உள்ளே கொடுக்குற நீரை விட வெளியே அதிகமாக எடுத்துடுறோம். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, செயற்கை முறையில் வந்து நீரூட்டத்தை அதிகரிக்க செய்ய வேண்டும். அதற்கு என்னென்ன மாதிரி கட்டமைப்புகள் இருக்கின்றன என்று பார்த்தால், இதை பொதுவாக இந்த செயற்கை முறையின் மூலம் நீட்டு ஊடுருவு விதத்தை அதிகரிப்பதால் அதிகரிக்க பல்வேறு முறைகள் காணப்படுகின்றன. அதாவது, நம் ஓடும் நீரை தடுத்து அதிகரிக்கலாம், இல்லை நீரை தேக்கு வைத்தலாம், இல்லை நீரை பரவச் செய்தலாம், இல்லாட்டி கிணறுகள் மற்றும் துளைக்கிணறுகள் அமைத்து அவற்றின் மூலம் செயற்கையாக நீரை உட்புறச் செய்யலாம். பொதுவாக இதில் ஒவ்வொரு முறைகளாக பார்த்தோம் என்றால், முதலில் நாம் தடுப்பணையை தான் சொல்வோம். நீரின் அறுப்புத்தன்மையால் உருவான சிறிய மற்றும் பெரிய ஓடைகளில் கல்லி என்று சொல்லுவோம். இந்த தடுப்பணைகள், செக்டாம் ஆங்கிலத்தில் இது செக்டாம் என்று சொல்லுவோம், தடுப்பணைகள் கட்டலாம். இந்த தடுப்பணைகள் மூலம் பல்வேறு பயன்பாடுகளை நாம் பூர்த்தி செய்ய முடியும். முதலாவதாக, இந்த தடுப்பணைகள் 2 வகை பயன்பாட்டிற்காக பயன்படுத்தப்படுகின்றன. ஒன்று, மண் அரிப்புத்தன்மையும் கட்டுப்படுத்தலாம். 2வதாக, நம்ம செயற்கை நீரூட்ட கட்டமைப்புகளாகவும் பயன்படுத்தலாம். இந்த தடுப்பணைகள் மூலம் வழிந்தோடும் நீரின் வேகத்தையும் மண் அரிப்புத்தன்மையும் கட்டுப்படுத்த முடியும். தேக்கப்பட்ட நீரால் சுற்று வட்டாரத்தில் உள்ள மண்ணின் ஈரப்பதம் அதிகரித்து நீர்க்கசிவின் மூலம் ஊற்று நீர்க்கண்டத்தை நீரூட்டம் பெற செய்கிறது. முக்கியமாக இந்த தடுப்பணைகளை நம் வரிசையாக நம்மளது இந்த கல்லி என்று சொல்லக்கூடிய ஓடைகளில் கட்டும்போது ஒரு தடுப்பணைக்கும் மற்றொன்றுக்கும் உள்ள தூரம் அவற்றின் நீர் பரவல் பரப்பை விட அதிகமாக இருக்க வேண்டும். ஒரு தடுப்பணையின் நீர் பரவல் பரப்பை விட அதிகமாக உள்ள இடத்தில்தான் நம்ம இரண்டாவதாக உள்ள தடுப்பணையை கட்ட வேண்டும். அதில் வாட்டர் ஸ்ப்ரெட் ஏரியா என்று ஆங்கிலத்தில் சொல்வோம். இவற்றின் உயரம் அதிக வெள்ளப்பெருக்கு காலங்களில் கூட வழிந்தோடாதவாறு அமைக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு நோக்காகும். அடுத்து சமதள கால்வாய் என்று சொல்வோம். சமதள கால்வாய் என்றால் மலைச்சரிவிலும் மண் அரிப்பிற்குள்ளாத பயன்படாத நிலங்களிலும் நம் சமதள கால்வாய்களை அமைத்து மண்ணீர் பாதுகாப்பிற்கும் காடு வளப்பிற்கும் பயன்படுத்தலாம். மற்றும் இந்த செயற்கை நீரூட்ட கட்டமைப்புகளாகவும் பயன்படுத்தலாம். இந்த சமதள கால்வாய்கள் சரிவை குறைத்து நீர் ஓட்ட வேகத்தை கட்டுப்படுத்துகின்றது. பல்வேறு மண் வகைகள் மற்றும் மண் ஆழம் கொண்ட பகுதிகளிலும் மலையிலகு எவ்வளவாக இருப்பினும் இவ்வகை முறையை கையாளலாம். சமதள கால்வாய்களை நாம் தொடர்ந்தும் அமைக்கலாம், இல்லை இடைமறித்தும், அதாவது ரேண்டம் என்று சொல்வோம், இடைமறித்தும் அமைக்கலாம். இடைமறித்து அமைக்கணும் சமதள கால்வாய்கள் வரிசையாகவும் அதிக மல பொலிவுள்ள பகுதிகளிலும் அமைக்கப்பட வேண்டும். தொடர்ச்சியாக அமைக்கப்படும் சமதள கால்வாய்கள் குறைவான மலைப்பொழிவுள்ள பகுதிகளில் அமைக்கப்பட வேண்டும். எனவே அதிகமாக மழை பெய்யும் இடங்களில் இடமறித்து அமைக்கப்படும் சமதள கால்வாயும் குறைவாக மழை பெய்யும் இடத்தில் தொடர்ச்சியாக அமைக்கப்படும் சமதள கால்வாயும் அமைக்கப்பட வேண்டும். அடுத்து வரப்பிடுதல் என்று சொல்வோம். வரப்பிடுதல் மூலமாகவும் நாம் இந்த செயற்கை நீரோட்டத்தை அதிகப்படுத்தலாம். 1-6% அதாவது ஸ்லோப் என்று சொல்வோம், அது 1%-6% வரைக்கும் உள்ள இடத்துல வந்து சாய்வுள்ள விவசாய நிலங்களில் மண்ணெடுப்பு அமைப்பதையே வரப்பிடுதல் என்று நம்ம சொல்கின்றோம். இந்த சாய்வு நீளத்தை குறைத்து வழிந்தோடும் நீரின் வேகத்தை கட்டுப்படுத்தி ஓடைகள் உருவாவதே இவை தடுக்கின்றது. இவை மழை பெய்யும் இடத்தில் அதிக நேரம் தக்க வைத்து மண்ணில் கசிந்து செல்ல ஏதுவாகின்றது இந்த வரப்பின் மூலம், மற்றும் சரிவை குறைத்து வழிந்தோடும் நீரின் வேகத்தை கட்டுப்படுத்தி மண்ணரிப்பையும் கட்டுப்படுத்துகின்றது. நீர் அறுவடை கட்டமைப்புகளுக்கு வழிந்தோடும் நீரை திருப்பி விடுகின்றது. பொதுவாக இந்த வரப்பு 2 வகைப்படும். 1 வரிசை வரப்பு, ஆனது சமதள வரப்பு. வரிசை வகுப்பு எடுத்துக்கொண்டால் இது 600 மில்லிமீட்டர் மழை மற்றும் அதற்கு மேற்பட்ட மலையளவும் நீர் புகாத்தன்மையுள்ள மண்பாங்கு நிலைகளிலும் இந்த வரிசை வரப்பு அமைக்கப்படுகின்றது. அதே சமயம் மலையளவு 600 மில்லிமீட்டருக்கு குறைவாக உள்ள இடங்களிலும் லேசான மண்ணரிப்பு கொண்ட பகுதிகளில் இந்த சமமட்ட வரப்புகள் அமைக்கப்படுகின்றது. அடுத்து சமதள கல் சுவர் என்று சொல்லுவோம். இவை மலைச்சரிவுகளுக்கு குறுக்காக பரப்பு நீரோட்டத்தை, பொதுவாக இது மலைப்பாங்கான பகுதிகளில் இது அமைக்கப்படும், குறுக்காக பரப்பு நீரோட்டத்தை தடுக்கும் வகையில் கற்களால் கட்டுவிக்கப்படுகின்றது. மண் அரிப்பையும் தடுத்து மண் ஈரமும் காக்கப்படுகின்றது. அடுத்து மிக முக்கியமானது நிலத்தடி அணை என்று சொல்லுவோம். இந்த நிலத்தடி அணை நிலத்தடி நீரின் இயற்கை ஓட்டத்தை தடுத்து நிறுத்தி நிலத்தடியில் நீரை தேக்கி வைக்கும் அமைப்பிற்கு நிலத்தடி அணை என்று பெயர். இந்த முறை இந்தியா, ஆப்பிரிக்கா மற்றும் பிரேசில் உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இம்முறை பயன்படுத்தப்படுகின்றது. நிலத்தடி அணையின் அடிப்படை கொள்கையானது மேற்பரப்பு அணையில் நீர் தேக்கி வைப்பதற்கு பதில் நிலத்தடியில் நாம் நீரை தேக்கி வைக்கின்றோம். இங்கு நீராவி போக்கால் விரயமாகும் நீரின் அளவு குறைவு, ஒட்டுண்ணிகளின் உற்பத்தி இங்கு இல்லாதால் தொற்று நோய் பரவுவதற்கான வாய்ப்பும் குறைவு. மேற்பரப்பு அணைகளால் அதை சுற்றியுள்ள நிலங்கள் நீரால் மூழ்க வாய்ப்புள்ளது, ஆனால் நிலத்தடி அணை அமைப்பதனால் இந்த விதமான பிரச்சனைகளுக்கு வாய்ப்பில்லை. அடுத்து கசிவு நீர் குட்டை. மிக முக்கியமான செயற்கை நீரூட்ட கட்டமைப்புகளில் பொதுவாக நாம் தமிழ்நாட்டில் இப்போ அதிகமாக நாம் பயன்படுத்துவது இந்த கசிவு நீர் குட்டை தான். கசிவு நீர் குட்டை வந்து பாசன குளங்களை போன்று நீர்வெடி பகுதியில் சேகரமாகும் மழை நீரை தேக்கி வைக்க உதவுகின்றது. உபரி நீரை வெளியேற்றி உபரி நீர் போக்கியும் கட்டமைப்பிக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பொதுவாக புறம்போக்கு நிலைகளில் பெரிய ஓடைகளுக்கு குறுக்கே நீர்க்கசிவு அதிகமாக உள்ள இடங்களில் அமைக்கப்படும் பெரிய தடுப்பணைகள் கசிவு நீர் குட்டைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை பக்கத்தில் உள்ள பாசன பரப்புகளுக்கு நீர் எடுக்கவும், அருகாமையில் உள்ள கிணறுகளின் நீர்மட்டங்களை உயர்த்தவும், மற்றும் மீன் வளர்ப்பு, சலவைத்துறை, கால்நடை நீர் தேவைகளை பூர்த்தி செய்தல் போன்ற ஏனைய பயன்பாட்டிற்கும் உதவுகின்றது. பொதுவாக ஒரு கசிவு நீர் குட்டை அமைக்க சுமார் 2-5 லட்சம் வரை நீர்பிடிப்பு பரப்பை பொறுத்து செலவாகும். எனவே இந்த கசிவு நீர் குட்டைகள் பொதுவாக புறம்போக்கு நிலங்களில் ஒரு பொதுநல நோக்குடன் கட்டப்படுகின்றது கசிவு நீர் குட்டை. இத்தகைய அமைப்புகளை அரசு உதவியுடன் 10-50 விவசாய குடும்பங்கள் பயன்படும் வகையில் சமூக பணியாகவே மட்டுமே செய்ய இயலும். அடுத்து முக்கியமாக பண்ணை குட்டை, அதாவது கசிவு நீர் குட்டை என்பது புறம்போக்கு நிலத்தில் பட்டா இல்லாத இடத்தில் புறம்போக்கு இடத்தில் அதாவது அரசு நிலத்தில் உங்களுக்கு சுற்றி இருக்கும் பொதுவாக சுற்றி இருக்கும் கிணறுகளில் நிலத்தடி நீர் மட்டத்தை அதிகரிக்கிறதுக்காக இந்த கசிவு நீர் குட்டை கட்டப்படுகின்றது. மிக முக்கியமாக கசிவு நீர் குட்டை கட்டக்கூடிய இடம் களிமண் இடமாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த கசிவு நீர் குட்டை இந்த பேர் சொல்வது போல் நீர் கசிந்து உட்புகுந்து அது சுற்றி இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் அதிகரிக்க வேண்டும். ஆனால் இந்த கசிவு நீர் குட்டையை நாம் களிமண் உள்ள இடத்தில் கட்டினால் கண்டிப்பாக அந்த நீர் வந்து உள்ளே செல்லாது. எனவே கசிவு நீர் குட்டையை கட்டும்போது மிக முக்கியமான இந்த கருத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக அந்த இடம் களிமண் பாங்கான நிலமாக இருக்கக்கூடாது. அடுத்து பண்ணை குட்டை. ஸோ ஒரு தனிப்பட்ட விவசாயிக்காக அவருடைய பட்டா இடத்தில் நம்ம கட்டி கொடுப்பது தான் வந்து பண்ணை குட்டை. ஸோ விவசாய பண்ணைகளில் நீர் வழிந்தோடி செல்லும் பாதைக்கு குறுக்கே கட்டப்படும் சிறிய நீர்நிலைகளுக்கு பண்ணை குட்டைகள் என்று பெயர். இப்பட்டை குட்டைகளின் மூலம் சிறிய நீர்பிடிப்பு பகுதியிலிருந்து தண்ணீரை சேகரம் செய்து நீண்ட நாட்களுக்கு பாசனம் செய்ய பயன்படுத்தலாம். விவசாய பண்ணையில் தாழ்வான பகுதிகளில் பண்ணை குட்டைகள் அமைந்திருந்தால் அது வடிகாலாகவும் பயன்படுகின்றது. இப்பொழுது இந்த வேளாண் பொறியியல் துறை வந்து இந்த பண்ணை குட்டைகளை நாம் வந்து அணுகினால் அவர்கள் கட்டி கொடுக்கின்றார்கள், இதற்கு மானியமும் கொடுக்கின்றார்கள். மற்றும் ஏணி மற்றும் கிணறுகளில் தூர் எடுத்து சீரமைத்தாலும் நாம் இந்த செயற்கை நீர் ஓட்டத்தை அதிகரிக்க முடியும். ஏரி மற்றும் கிணறுகளில் தூர் எடுத்து சீரமைத்தன் மூலமாக நீர் கொள்ளளவை அதிகரித்து நிலத்தடி நீர் மட்டத்தை நாம் உயர்த்தலாம். அடுத்து மிக முக்கியமான ஒரு செயற்கை நீரூட்ட கட்டமைப்புகள் என்று நாம் எடுத்துக்கொண்டால் அவை சாலைகளிலும் ஈவன் நம்ம குடியிருப்பு பகுதியிலும் கூட நம்ம செயற்கை நீரூட்டத்தை நீரூட்டமைப்புகளை அமைக்கலாம். அதாவது குடியிருப்பு பகுதியில் உள்ள சாலைகளிலும் கான்கிரீட் கட்டமைப்புகளிலும் பருவமழை காலங்களில் அதிக அளவிலான நீர் விரயமாகின்றது. இந்த நீரை சாலையில் உள்ள நீரூட்ட அமைப்புகளுக்கு நாம் திருப்பிவிடப்பட்டால் குடியிருப்புகளில் உள்ள நீரிழக்கும் தொலைக்கிணறுகள் மூலமும் கைப்பம்புகளில் நிலத்த நீர்வரத்து கிடைக்க வாய்ப்புள்ளது. மற்றும் பெரிய நீர் வடிகால்களின் மூலமும் செயற்கை நீரூட்டம் நாம் செய்ய முடியும். செயற்கை நீரூட்ட கட்டமைப்புகளான கசிவு நீர்குழி, துளையுடன் கூடிய திறந்தவெளி கிணறு ஆகியவற்றை பெரிய வடிகால்களில் அல்லது சாலையோரங்களில் அமைப்பதனால் வழிந்தோடும் நீரை பயனுள்ள வகையில் நம் நீரோட்டத்திற்கு பயன்படுத்தலாம். இது பெரும்பாலும் நமது இந்த மாதிரி நகரங்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகும். பயன்படாத மிக முக்கியமாக பயன்படாத திறந்தவெளி கிணறுகள், ஏனென்றால் தமிழ்நாட்டில் இப்போ நம்ம எடுத்துக்கொண்டால் பல நிறைய திறந்தவெளி கிணறுகள் பயன்படாத வகையில் உள்ளன. இவற்றை ஆழ்துளை கிணறுகள் மற்றும் கைப்பம்புகள் மூலமும் நீரூட்டம் செய்யலாம். நிலத்தடி நீர்மட்டம் மிகவும் குறைந்துள்ளதால் திறந்தவெளி கிணறுகள், துளை கிணறுகள் மற்றும் கைப்பம்புகள் வறண்டுவிட்டன. இவற்றை ஒதுக்கிவிடாமல் உபயோகமான நீரூட்ட கட்டமைப்பாக பயன்படுத்தலாம். கூழாங்கற்கள் மற்றும் ஆற்று மணல் கொன்று நிரப்பிய பின்பு கூரை நீர் மற்றும் வழிந்தோடு நீரை இக்கட்டமைப்புகள் பயன்படுத்தி நாம் செலுத்தி பயன்படுத்தலாம். ஏன்னா ஒரு கிணறு தோன்றுவதற்கு நிறைய செலவாகும். எனவே இருக்கக்கூடிய இந்த பயன்படாத திறந்தவெளி கிணறுகளை நாம் செயற்கை நீரூட்டமாக பயன்படுத்தலாம். அதற்கு சரியான இந்த ஃபில்டர் என்று சொல்லக்கூடிய இந்த ஃபில்டர் அமைப்பை பயன்படுத்தி நாம் பயன்படுத்த வேண்டும். அடுத்து மிக முக்கியமாக பண்ணைகளிலும் பாசன நிலங்களிலும் எவ்வாறு செயற்கை நீரூட்டம் செய்யலாம் என்று பார்த்தால், வேளாண்மை நிலங்களில் சிறிது சிறிதாக நீர்க்கசிவு பெற செய்து ஊற்று நீர்க்கண்டத்தை நீரூட்டம் பெற செய்யலாம். சரிவான நிலங்களில் சிறிய வரப்புகள் அமைப்பதால் வழிந்தோடும் நீரின் வேகத்தை குறைத்து எளிதாக கசிவடைய ஏதுவாகிறது. வழிந்தோடும் நீரை சிறிய கிணறுகள் மற்றும் வடிகட்டும் தொட்டிகள் மூலம் பெரிய கிணறுகளுக்கு திருப்பியும் நாம் பயன்படலாம். முக்கியமாக இப்பொழுது மிக அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் என்று பார்த்தால் கசிவு நீர் குட்டை பண்ணை குட்டை அல்லாமல் ஆழ்துறை கிணறுகள் மூலம், அதாவது ரீசார்ஜ் டியூப் வெல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆழ்துறை, எவ்வளவு நாள் நம்ம வந்து போர்வெல் போட்டு தண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம், இப்போ அதுக்கு மாற்றாக போர்வெல் போட்டு அதாவது துளைக்கிணறுகள் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீரை வந்து உட்புக செய்கிறோம், ரீசார்ஜ் பண்ண செய்கிறோம். அதுக்கு பேர் வந்து ஆங்கிலத்தில் ரீசார்ஜ் டியூப்வெல் என்று சொல்வோம், தமிழில் நீரூற்றம் செய்யக்கூடிய ஆழ்குளை திணறுகள் என்று சொல்லுவோம். இவை இந்த நிலத்தடி நீர் பெரும்பான்மையாக குறைந்துள்ள பகுதிகளில் இதற்கென்று தனியாக ஆழ்துறை கிணறுகள் அமைத்து வழிந்தோடும் நீரை 6 மீட்டர் 6 மீட்டர், அதாவது 6 மீட்டர் நீளம், 6 மீட்டர் அகலம், 6 மீட்டர் உயரம் கொண்ட ஏரிப்பகுதியில் வசப்படுத்தி இக்கிணறுகளுக்குள் உட்பகச் செய்யலாம். அந்த பகுதியில் உள்ள நிலத்தடி நீர் மட்டத்தை விட 100 அடி அதிக ஆழத்திற்கு இக்கிணறுகளை அமைத்து நீரை உட்பகச் செய்யலாம். பரவலான நீர்பிடிப்பு பகுதிகளில் நீர் சேமிக்க உத்திகள் போக பொதுவாக என்ன பண்ணலாம், 10 அடி உயரம், 10 அடி அகலம், 10 அடி நீளம் கொண்ட ஒரு தொட்டி அல்லது சிறுகொட்டை, இதை ஆங்கிலத்தில் பெர்குலேஷன் ட்ரென்ச் ஆர் பிட் என்று சொல்வோம், போன்ற பகுதியில் மழைநீரை சேமித்து 1 அடி விட்டம் கொண்ட சிமெண்ட் குழாயின் வழியாக பற்றிய கிணறுகளில் செலுத்தலாம். சிறு கற்களையும் 6 முதல் 6 அங்குலம் சிறு கற்கள் மணலையும் போட்டு குட்டை பகுதிகளில் ஃபில்டர் பெட் என்று சொல்வோம், நீரை வடித்து பின்னர் கிணற்றுக்குள் அனுப்ப வேண்டும். அப்போதுதான் மண் துகள்கள் மற்றும் தூப்படியாமல் கிணறுகள் பாதுகாக்கப்படும். மேலும் வற்றிய கிணற்றுக்குள்ளேயே நாம் என்ன செய்யலாம் என்றால், 50 அல்லது 100 அடி ஆழத்திற்கு ஆழ்துறை கிணறு ஏற்படுத்தி வடிகட்டி வழியாக நீரூற்றை பெருகச் செய்யலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி பயன்படாத தூர்ந்து போன கிணறுகளின் மூலம் மழைநீரை சேகரிக்க சுமார் 5000 வரை தான் செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இவ்வாறு பல வகை தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நம் செயற்கை நீரூட்டம் செய்து நம் நிலத்தடி நீர் மட்டத்தை நாம் கண்டிப்பாக உயர்த்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் உள்ளோம். பொதுவாக நிலத்தடி நீர் பயன்பாடு நம் இந்தியாவில் தொன்று தொட்டே பழக்கத்தில் இருந்து வந்துள்ளது. ஆனால் அதனை சேமிப்பு பாதுகாப்பு பற்றி அண்மை காலம் வரை நாம் சிந்திக்கவே இல்லை. பல மாதங்களில் நிலத்தடி நீரின் வளத்தினை பெருக்க மக்கள் ஒத்துழைப்புடன் அரசு செயல்பட்டு அதில் வெற்றியும் கண்டுவிடுவதால் தமிழ்நாட்டிலும் நீ செயற்கை நீரூட்டத்தை அதிகரிக்க பலவிதமான கட்டமைப்புகள் கட்டப்பட்டு வருகின்றன. நிலத்தடி நீர் கீழே போகுவதன் அபாயத்தினை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்திட வேண்டும். நிலத்தடி நீர் சேமிப்பு முறைகளை நாம் கற்று உணர வேண்டும். கிணறுகளுக்கு மிக முக்கியமாக இந்த கிணறுகளுக்கு இடையே போதிய இடைவெளி இன்மையால் ஏற்படும் பாதிப்பு என்பது மிக அதிகம். எனவே அந்த போதிய இடைவெளி விட்டு நம் கிணறுகளை அமைக்க வேண்டும். இதற்கு ஏற்கனவே நபார்டு வங்கி வந்து ஒவ்வொரு கிணறுகளுக்கும் இடையே எவ்வளவு இடைவெளி வேண்டும் என்று இந்த இடைவெளியை பரிந்துரை செய்துள்ளது. ஸோ திட்டமிட்ட வாழ்க்கை எப்படி நமது சமுதாய வாழ்வு நிலை உயர்வுக்கு ஆதாரமாக உள்ளதோ அதுபோன்றே இந்த திட்டமிட்ட நீர்பிடிப்பு மற்றும் நீர் பயன்பாடு நமது வேளாண்மை நிலையை உயர்ந்திட அறுப்படி காரணியாக இருக்கும் என்று கூறி வாய்ப்பில் தமக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.